Alleluia, 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 Alleluia. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. Alleluia, 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 Alleluia.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லோகாயல் இனச்செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12 இறை வசனங்கள் 13 முதல் 21 வரை. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். இயேசு அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே உன்னை, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு கிராமத்திலே ஒரு சிறிய ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி தன்னுடைய குடும்பத்திலே மிகவும் பக்தியாகவும், தினமும் திருப்பலிக்கு செல்லக்கூடியவராக, எல்லா பக்தி முயற்சியிலும் பங்கு கொள்ளக்கூடியவராக, இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய நபராக, ஒரு மிகப்பெரிய பக்திமானாக அந்த ஊரிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு சிறு வியாபாரம். அந்த வியாபாரத்தை அவரால் மேற்கொண்டு எடுத்து செல்வதற்கான வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு அவருக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது. எப்படி செல்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய குடும்பத்திலே நிறைவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார். நாட்கள் கடந்து செல்கின்றன. அவரோடு பயணம் செய்த, வியாபாரம் செய்த நபர்கள் எல்லோரும் பெரிய மனிதர்களாக, பெரிய வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள். ஆனால் நான் மட்டும் இப்படியே இருக்கிறேனே என்று சொல்லி தனக்குள் ஒரு கோபத்தை உருவாக்கிக் கொள்கிறார். பேராசை உருவாகிறது. நானும் எப்படியாவது உயர்ந்து விட வேண்டும், நானும் எப்படியாவது மிகப்பெரிய வியாபாரியாகி மாறிவிட வேண்டும், என்னுடைய நண்பர்களைப் போல நானும் மிகப்பெரிய ஒரு வியாபாரியாகி நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், பெரிய புகழை சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தனக்குள்ளே ஆசையை வளர்த்து பேராசையாக மாறி கோவிலுக்கு செல்வதை நிறுத்திவிட்டார். பக்தி முயற்சிகள் செய்வதை நிறுத்திவிட்டார். பணம் மட்டும் போதும், மகிழ்ச்சி மட்டும் போதும் என்று சொல்லி பணத்தால் மகிழ்ச்சி வரும் என்று நினைத்து கொண்டு அவர் சம்பாதிப்பதிலேயே தன்னுடைய நேரங்களை செலவழிக்கக்கூடியவராக மாறிவிட்டார். நாட்கள் கடந்து செல்கின்றன. இவரும் மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக மாறுகிறார். அந்த கிராமத்திலே எல்லோரும் பார்த்து இவரை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். ஆனால் அவருக்குள் ஒரு மகிழ்ச்சியை இழந்தவராக இருக்கிறார். நான் ஒரு மகிழ்ச்சி மிக்க மனிதனாக இருந்தேன், ஆனால் இன்று மகிழ்ச்சியை இழந்திருக்கிறேன் என்று சொல்லி தனக்குள்ளேயே அவர் புலம்பக்கூடியவராக இருந்தார். ஒரு நாள் ஒரு ஞானியை அவர் சந்திக்கிறார். அந்த ஞானி இடத்தில் சென்று, நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், ஆனால் இப்போது இடத்திலே மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி அழுது சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போது அந்த ஞானி சொல்கிறார், உன்னிடத்திலே ஒன்று இருந்தது, அது இப்போது இல்லை என்று சொல்கிறார். அப்போது இவன் என்ன என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு புரியவில்லை என்ன சொல்கிறார் என்று. உடனே அந்த ஞானி சொல்கிறார், நீ தினமும் கோவிலுக்கு சென்றாய், திருப்பலியை கண்டாய், ஞான காரியங்களை செய்தாய், கடவுள் உன்னுள் இருந்தார், நீ மகிழ்ச்சியாக இருந்தாய். ஆனால் இப்போது நீ உன்னுடைய மனதிற்குள் பேராசையை கோபத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாய், அதனால் கடவுளை இழந்து விட்டாய். நீ ஆலயத்திற்கு செல்வதில்லை, ஞான காரியங்களை செய்வதில்லை, அதனால் கடவுளை இழந்தாய், நீ மகிழ்ச்சியை இழந்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த ஞானி சொல்கிறார். ஆம், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்த நச்சயத்தில் இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒருவர் இயேசுவிடத்தில் வந்து, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் சொல்கிறார். இயேசு வந்த நபரை மட்டும் பார்க்கவில்லை, அந்த நபரை மட்டும் பார்க்கவில்லை, வந்த நபரையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த இரண்டு நபர்களுக்குள்ளும் ஒரு சொத்து பிரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை பேராசையாக மாறியிருக்கிறது. இவர்களுக்குள் சண்டையை போட்டுக்கொள்கிறார்கள், இவர்களுக்குள் பிரச்சனை இருக்கிறது. சாதாரணமாக யூத முறைப்படி ஒரு தந்தை இறந்து விட்டால் அந்த சொத்தை அவர்கள் பிரித்து கொள்ள வேண்டும். அதில் மூத்த மகனுக்கு மூன்றில் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் மீதியை பிரித்து கொள்ள வேண்டும் என்பது இணை சட்டமாக இருந்தது அவர்களுக்குள். ஆனால் இயேசுவிடத்திலே இவன் வந்து, எனக்குரிய பங்கை என்னுடைய சகோதரனிருந்து பெற்றுத்தாரும் என்று சொல்கிற போது இயேசு இந்த இரண்டு நபர்களையும் பார்க்கிறார். இரண்டு நபருக்குள்ளும் இருக்கக்கூடிய பேராசையை நோக்குகிறார். அதனால்தான் இயேசு அழகாக சொல்கிறார், மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் நீங்கள் செல்வந்தர்களாக இருக்க முடியாது, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காமல் வாழுங்கள் என்று சொல்கிறார். தொடக்கத்தில் சொன்ன அந்த நிகழ்வை போல அந்த மனிதன் தன்னுடைய வாழ்விலே மிகுதியான சொத்துக்களை வைத்திருந்தால், பணத்தை வைத்திருந்தால் மகிழ்ச்சியை பெற்றுவிடலாம் என்று சொல்லி நினைத்திருந்தான். ஆனால் எப்போது சொத்தும் பணமும் வந்ததோ அவனுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை இழக்கக்கூடியவனாக இருந்தான். அதுதான் இயேசு சொல்கிறார், மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் நீங்கள் செல்வந்தர்களாகிவிட முடியாது, எந்த வகையான பேராசைகளுக்கும் இடம் கொடுக்காமல் வாழுங்கள் என்று சொல்கிறார். அந்த நபர் ஆலயத்திற்கு சென்று பக்தி முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போது அவர் வாழ்விலே மகிழ்ச்சியை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார், நிறைவின் வாழ்வை பெற்றிருந்தார். ஆனால் எப்போது அவருடைய உள்ளத்திலே பேராசையும் கோபமும் உள்ளே நுழைகிறதோ அவர் தன்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய மனிதராக இருக்கிறார். அந்த வாழ்வில் அவர் நிறைவான ஒரு வாழ்வை பெறக்கூடிய மனிதனாக இல்லை. அதுதான் இயேசு அழகாக ஒரு செல்வந்தனுடைய உவமையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த செல்வந்தன் மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ந்த மனிதனாக இருக்க வேண்டும். அதனால்தான் அவனுடைய வயலில் விளைந்த அந்த தானியங்களை சேர்த்து வைப்பதற்கான இடம் அங்கு இல்லை. எப்படியாவது நான் இந்த இடத்தை இடித்து இன்னும் பெரிதாக ஆக்கி நான் செல்வங்களை சேர்த்து வைத்து விடுவேன், இதனால் நான் மகிழ்ச்சியில் பாதையில் இருப்பேன், நான் நாட்கள் செல்ல செல்ல எனக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது, வாழ்வு முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்து விடுவேன் என்று சொல்லி தனக்குள் அவன் பேசிக்கொள்கிறான். அந்த தனக்குள் அவன் பேசிக்கொள்வது தான் பேராசை. அவன் தனக்குள் நான் வாழ்ந்தால் போதும், என்னுடைய வாழ்வு மட்டும் சிறந்திருந்தால் போதும் என்று சொல்லி அவன் தனக்குள் பேசிக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அதைதான் இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். பேராசையால் நீங்கள் செல்வம் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிற போது நாம் வாழ்வை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16:13 வசனத்தில் கடவுள் சொல்கிறார், இந்த உலகத்தின் செல்வங்கள் நமக்கு மாயையாக இருக்கிறது, கடவுளுக்கு செல்வத்திற்கும் பணிவிடை நாம் செய்ய முடியாது. இயேசு செய்து பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்லவில்லை, செய்ய முடியாது. கடவுளுக்கும் பணத்திற்கும் நாம் இரண்டிற்கும் சேவை செய்ய முடியாது என்று இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். செய்து பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்லவில்லை, நாம் இரண்டிற்கும் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியாது. எனக்கு எல்லாம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேராசையா, அல்லது நான் அனைத்தையும் உண்டு மகிழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேராசையா, அல்லது நான் எல்லாவற்றையும் பெற்றிருக்க வேண்டும், எனக்கு பணம், பதவி, பட்டம், புகழ் எல்லாம் வேண்டும் என்று சொல்லி எனக்குள் இருக்கக்கூடிய அந்த பேராசையா என்று சொல்லி இயேசு நம்மளை சிந்திக்க அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பேராசையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மார்க் நற்செய்தி அதிகாரம் 4:19 அழகாக கூறுகிறது, உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உங்களை அழிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். உலக ஆசைகளும் தீய நாட்டங்களும் நம்மை அமுக்கி நம்மை வாழ்வுக்கு மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய ஒரு வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. பேராசை பல நேரங்களிலே நம்மை தாழ்த்தி நம்மை இறைவனுடைய ஒன்றிப்பிலிருந்து பிரித்து நம்மை தனிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சிலர் சொல்வார்கள், என்னிடத்திலே பேராசை இல்லை, நான் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுவேன் என்றெல்லாம் சிலர் சொல்வார்கள். ஆனால் உளவியலாளர்கள் 2 கேள்விகளை பேராசை கொண்ட மனிதர்களிடத்திலே கேட்கிறார்கள். ஒன்று, உலக ஆசைகள் எனது வாழ்வை, எனது உள்ளத்தை அமுக்குகிறதா, அல்லது கடவுளுடைய வாழ்வு எனக்கு முன்னிறுத்துகிறதா என்று சொல்லி கேட்கிறார்கள். அதற்கழகான ஒரு எடுத்துக்காட்டை நம்முடைய உளவியலாளர் நமக்கு கூறுகிறார்கள். எனக்கு அதிகமான ஒரு ஆசை இருக்கிறது, அந்த ஆசையை நான் பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு கார் வாங்க வேண்டும், அல்லது ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை நான் பெற்றுக்கொள்கிற போது நான் அந்த ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, அல்லது கடவுள் எனக்கு கொடுத்த அந்த அருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? நாம் கடவுளுக்கு அருள் முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் எப்போது நாம் பெற்ற அந்த வாழ்வுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்போம் பிறகு. ஆனால் உளவியலாளர்கள் சொல்வது, முதலில் எது நம்மிடத்திலே வந்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது, கடவுளா அல்லது செல்வமா என்கின்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். இரண்டாவதாக, பிறரை அடித்தாவது நான் வாழ்ந்து விட வேண்டும், பிறரை நசுக்கியாவது நான் வாழ்ந்து விட வேண்டும், பிறரை மிதித்தாவது நான் வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் செல்வம் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது நம்முடைய மனசாட்சியின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கின்ற கேள்வி நமக்குள் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உளவியலாளர்கள் நமக்கு கூறுகிறார்கள். அதே போல, எது நமக்கு முக்கியமான வாழ்வு, கடவுளுடைய இணைந்திருப்பதா, அல்லது கடவுளை எதிர்த்து கொண்டு கடவுளுக்கு எதிராக காரியங்களை செய்து நாம் செல்வத்தையும் பணங்களையும் பேராசையின் வழியாக சேர்ப்பதா என்று சொல்லி நம்மிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை நாமும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்குள் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் எனக்காக என்று வாழக்கூடியவனாக இருக்கிறேனா, அல்லது பிறருக்காக, பிறருடைய வாழ்வுக்காக என்று வாழக்கூடியவனாக இருக்கிறேனா என்று சொல்லி நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பேராசனுடைய பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றன? இயேசு அழகாக இந்த ஓமையிலே சொல்கிறார், அந்த செல்வந்தன் கடவுளை மறக்கிறான், தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று தனக்குள் அவன் பேசிக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். என்ன பேசிக்கொள்கிறான்? நான் எனக்காக சொத்தை சேர்த்து வைக்கிறேன், நான் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன், நான் எனக்காக நான் மகிழ்ச்சி உண்டு குடித்து மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறேன், என்னுடைய ஆன்மாவுக்காக செய்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இயேசு சொல்கிறார், தன்னை முன்னிலைப்படுத்துவது பேராசையின் ஆபத்தான நிலை. திருப்பாடல் 24:1 அழகாக நமக்கு சொல்கிறது, மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ளவை அனைத்தும் அனைவருக்கும், நில உலகு அதில் வாழ்வன அனைவருக்கும் சொந்தம் என்று சொல்கிறது. இந்த உலகில் வாழக்கூடிய அனைவருக்கும் நாம் இறைவனுடைய சொந்தங்களாக இருக்கிறோம். இறைவன் நம்மை அரவணைத்து கொண்டிருக்கிறார், இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பேராசை என்கின்ற வாழ்வு நம்மிடத்தில் இருக்கிற போது நாம் இறைவனுடைய அருளை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பேராசையின் வழியாக நாம் உறவுகளை மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உறவுகளோடு நாம் இணைந்திருப்பதில்லை. இந்த செல்வந்தன் தனக்கு மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி நினைக்கக்கூடியவனாக இருந்தான். தன்னுடைய உறவுகளை அவன் நினைக்கவில்லை, பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவனுடைய களஞ்சியத்தை, அவனுடைய தானிய களஞ்சியத்தை இடித்து இன்னும் பெரிதாக கட்டி அவன் வாழ்ந்தால் போதும் என்று நினைத்தானே ஒழிய அவனுடைய உறவினர்கள், அவருடைய இருந்த ஊரில் இருந்த மக்கள், அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை. இயேசு அதனால் தான் சொல்கிறார், இன்று இரவு இறந்தால் இந்த செல்வம் எங்கே செல்லும் என்று சொல்லி இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்று இறந்தால் உன்னுடைய செல்வம் எங்கே செல்லும் என்று கேட்கிற போதுதான் நம்முடைய வாழ்வு கேள்விக்குறியாக மாறுகிறது. நாம் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் இந்த உலகத்திலா அல்லது விண்ணுலகிலா என்கின்ற ஒரு கேள்வியை இயேசு நடத்தில் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு செல்வமும் மண்ணுலகில் அல்ல விண்ணுலகில் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே தான் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய புனிதர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்விலே செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் மண்ணுலகில் சேர்க்கக்கூடியவர்களாக அல்ல விண்ணுலகில் சேர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்களுக்காக தன்னை முழுமையாக கரைத்த இந்த ஜேக்கப் ஜேசப் என்கின்ற இந்த நபர்கள் தங்களுடைய மறைசாட்சியாக இந்த உலகத்திற்கு கொடுத்து தங்களை முழுமையாக கடவுளுக்கு மக்களுக்கு என்று அர்ப்பணித்து பிறருக்காக என்று வாழ்ந்து இந்த விண்ணகத்திலே செல்வத்தை சேர்க்கக்கூடியவர்களாக அவர் மாறினார்கள். அதே போல்தான் திரு சிலுவையின் பவுல் புனித பவுல் என்பவர் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய ஆன்மீகத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியிலே தன்னையும் பிறரையும் பற்றி கொண்டு வாழக்கூடியவராக இருந்தார். அவருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருவது சிலுவையின் வழியாக மீட்பை பிறருக்கு தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லித்தருகிறார். அதைதான் ஒன்று திமோத்தியு 6:18 தூய பவுல் அழகாக சொல்கிறார், நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பவர்களாக நாம் வாழ்கிற போது தங்களுக்குள்ள எதிரான மனதோடு பிறரோடு பகிர்ந்து கொள்கிற போது மகிழ்ச்சியான வாழ்வை உண்மையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வை நாம் பிறரோடு பகிர்கிற போது பேராசை என்கின்ற அந்த எண்ணத்தை எடுத்துவிட்டு நாம் மகிழ்ச்சியிலே பிறரோடு பகிர்ந்து வாழ்கிற போது நாம் உண்மையான வாழ்வை மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நல்லதை செய்து நற்செயல்கள் வழியாக பிறரை அன்பு செய்து நாம் வாழ்கிற போது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நடத்தக்கூடியவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி இந்த உவமையிலே இயேசு சொல்கிறாரோ, நாம் இந்த உலகத்திலே செல்வங்களை சேர்ப்பவர்களாக அல்ல விண்ணுலகில் செல்வங்களை சேர்க்கக்கூடிய மனிதர்களாக வாழ்கிற போது இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமீன்.